இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. பாவங்கள் போக்கி பரிசுத்தராக்கும், பாவங்கள் போக்கி பரிசுத்தராக்கும், பரமன் உந்தன் பாதம் வந்தேன், பரமன் உந்தன் பாதம் வந்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சிறப்பான இந்த வெள்ளிக்கிழமையில் ஆண்டவரை சந்திக்கவும், திருப்பள்ளி வழியாக ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெறவும் கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த நல்ல நாளில் ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் மன்னித்து இந்த பலியின் நிறைவான அபிஷேகத்தை பெற நம்மை தகுதி பிள்ளைகளாக மாற்ற இந்த திருப்பள்ளியில் பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித நடைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஒழியும் புரிவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தை 1-9 வரை. கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மாறாக தீயோ, காற்றோ, சூறாவளியோ, விண்மீன்களின் சுழற்சியோ, அலைமோதும் வெள்ளமோ, வானத்தின் சுடர்களோதாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமை நின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்புநோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றஞ்சாட்டுக்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும் போதும் அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்களை தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகின்றார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. உலகை ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும், வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும், வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும். அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும், வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும், இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும்.
Alleluia, 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 Alleluia.
நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு
நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கான செய்தி அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 26-37 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழிதேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இறைவார்த்தையினுடைய பகிர்வின் நேரத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை சிந்திக்க அழைக்கிறது. வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக நம்ம நிறைய பேர் ஆண்டவருடைய சில பக்தி முயற்சிகளை நம்ம கடைபிடித்து கொண்டிருப்போம். அதெல்லாம் ஆண்டவருக்கு சரியான செயல்தான். உபவாசம் இருப்பது, வெள்ளிக்கிழமைகள் சுத்தபோஷணம், கவிச்சை எல்லாம் இது கறி இதை மீன் சாப்பிடாமல் ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியமாய் நம்மை உணவை படைப்பது, இப்படி பல காரியத்தை நம்ம வந்து செய்து கொண்டிருந்தாலும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் வார்த்தையை அறிவது, வார்த்தையின் வழியாக தெய்வத்தை அறிவது. இன்றைய நாளில் ஆண்டவர் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று நம்ம வேதத்திற்குள்ளே போய் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், பல இடத்துல பல விதமாக பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர் இன்றைய நாளில் நம்மிடத்தில் இருவர் ஒரே கட்டிலில் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இதெல்லாம் கேட்குற போது நமக்கு இது ஒன்றுமே புரியலையே, என்னது இது ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒருவர் எடுக்கப்படுவர், ஒரு விடப்படுவர். இந்த வார்த்தைகளை நம்ம வந்து இப்போ அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். என்ன கருத்தியலை கடவுள் இந்த இடத்துல வைக்கிறார், எந்த சிந்தனையை நமக்காக அவர் கொடுக்கிறார்? ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஏதோ ஒரு விஷயத்தை கடவுள் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம கடவுள் சொல்கிறத அவர் சொல்லும் விதமாக புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி உலகத்திலேயே பார்த்திங்கன்னாக்க, நாம் ஒன்று சொல்லுவோம், அங்கே ஒன்று அவங்க செய்தியை ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய இடத்துல நம்ம அப்படி பார்க்குறோம், நிறைய இடத்துல அது மாதிரி நடக்கிறத. நம்ம ஒரு காரியத்தை சொல்லியிருப்போம், அவங்க வேறு ஒரு காரியத்தை போய் அங்கே சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், நான் அப்படி சொல்லவே இல்லையே, இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி அதை வந்து நம்ம வந்து உறுதி செய்ய வேண்டிய கட்டாயங்கள்லாம் இருக்கிற பல இடத்துல நம்ம பல உதாரணங்களை நான் அறிமுறை இல்லத்திலையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம செய்தி சரியாய் போக முடியாதபடி அங்கே அந்த நபரோட தடையாக இருக்கிற, இப்போ யார் வந்து அந்த செய்தியை, இப்போ நம்ம சொல்கிற செய்தியை தவற எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க வந்து பெரிய ஆபத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் புரியல, என்ன நம்ம சொல்கிறோங்கிறது புரியல. நீ நல்லா இருப்ப அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க, பெண்ணானாமே நான் அவர் நல்லா இருப்பேன்னு சொல்லி நான் அவன் சொல்கிறான், நான் நாசமாக போயிட்டேங்கிறத சொல்கிறான், இனிமே தான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறான். பாருங்கள், இப்படி இப்படி தான் வார்த்தைகளை புரட்டி பேசுதல். நீ வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டின்னா உனக்கு வந்து இந்த மாதிரி நடந்துரும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தப்பு பண்ணினா உனக்கு இந்த தண்டனை வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க, அங்கே போய் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த தண்டனைக்கு உரியவன் என்று இவர் சொல்கிறாரு, நான் வந்து இப்படி தான் அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு, நம்ம இப்படி போனினா உனக்கு இது நடக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க அப்படி தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பலவீனத்தினுடைய வெளிப்பாடு. இந்த வார்த்தையும் கூட நிறைய பேர் என்ன செய்கிறோம், நம்ம மாற்றி மாற்றி ஆண்டவருடைய வார்த்தையை கூட நம்ம சொல்கிறோம். காரணம் என்னென்னா அது பலவீனத்தினுடைய வெளிப்பாடு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த பகுதியை நம்ம சிந்தித்து மாறுகிற போது இந்த பகுதியினுடைய அந்த முன் பகுதிகளை நம்ம பார்க்குறோம். நோவாவின் காலத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை வந்து இயேசு இந்த இடத்துல ஒரு அடையாளப்படுத்துகிறாரு. அந்த அடையாளப்படுத்துதலை நம்ம படிக்கும்போது நோவா என்ன செய்கிறாரு, பிழைக்குள் சென்ற நாள் வரை மக்கள் எல்லோரும் என்ன செய்திருந்தாங்க, இந்த உலகத்தில் உண்டு குடித்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான். அப்போ இந்த அடையாளத்தை சொல்லிவிட்டு அவர் லோத்துடைய உதாரணத்துக்கு போகிறார். நோவாவை டச் பண்ணிவிட்டு லோத்துக்கு போகிறார். லோத்தும் அங்கே ஒரு அடையாளமாக நிற்கிறார். லோத்து என்ன செய்கிறாரு, அவர் அந்த ஊரை விட்டு வெளியில் போன பெண், அதான் சொல்லப்படுது, லோத் சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழித்தன. நோவா அந்த இடத்தை விட்டு வெளியில் போய் பேழைக்குள்ளே போன பிறகு இந்த இடத்துல மழை பெய்தது. அப்போ இதுதான் அதனுடைய உருவகம். அப்போ இந்த உருவகத்தின் பின்னாடி நம்ம பார்க்குற போது யாரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாரோ அவர்கள் காப்பாற்றப்பட போகிறார்கள், ஆண்டவரால் காப்பாற்றப்படுவார்கள். யார் விடப்படுவாரோ அவர்கள் வேதனையை சந்திக்க போகிறாங்க. அப்படி தான் நம்ம இந்த இடத்துல ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது யார் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், யார் விடப்பட போகிறார், இப்போ யாரை வந்து கடவுள் தன்னிடத்தில் எடுத்துக்கொள்வார். இப்போ ரெண்டு பேர் வரீங்க, ரெண்டு பேர் என்னை தேடி வராங்க அப்படின்னா, ஒருத்தர் எனக்கு தெரிந்தவர், ஒருத்தர் எனக்கு யாருன்னே தெரியாதவர். இப்போ தெரிந்தவரை நான் என்ன செய்வேன், வாங்க 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 அப்படின்னு சொல்லி கை கொடுத்து அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு அவர் என்ன செய்வேன், உட்காருங்க அப்படின்வேன். தெரியாதவரை நான் ஒன்றுமே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. தெரிந்தவர் வந்திருக்கிறவர் இவர் இவர் தான் அப்படின்னு சொன்னால் தான் நான் என்ன செய்வேன், அப்படிங்களா வாங்க உட்காருங்க அப்படி சொல்லுவோம். அப்போ தெரிந்தவர், கடவுளை தெரிந்து வைத்திருக்கிற பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறார்கள், கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை தெரிந்து கொள்கிற பிள்ளைகள், நாம் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறது, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுதல், ரெண்டுமே இருக்குது இதில். இப்போ இதுதான் இன்னைக்கு வந்து பைபிளில் நம்ம நேரத்தில் பார்க்குறோம். இணைச்சட்ட 34 இந்த ஆண்டவருடைய எடுப்பார், இருவர் கட்டிலில் படுத்திருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான அடையாளம். இந்த அடையாளத்தில் நம்ம பார்க்குறோம், சில இயேசு வந்து விண்ணகத்திற்கு ஏறி சென்றார், அவரை யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை, அவருக்கே அந்த அதிகாரம் இருந்தது, அவருக்கே அந்த அதிகாரம் இருந்தது, அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி அவரே விண்ணகத்திற்கு ஏறி சென்றார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மரியாளை பற்றி பேசுகிற போது அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏனோக்கு பைபிளில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிறது கடவுளுடைய வல்லமையினால் நடக்க போகிற காரியம், எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்போ இயேசுவை வந்து நம்ம அவர் விண்ணகத்துக்கு ஏறி சென்றார், ஏன்னா அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது. அப்போ இந்த எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட, பைபிளில் நம்ம பார்க்குறோம், இணைச்சட்டம் 34 நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட்டதனுடைய அடையாளம் என்னென்னா கூட்டி சேர்க்கிறார். நீ வானத்தின் கடைகளை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார். ஆண்டவர் அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவார். முதல்ல கூட்டி சேர்க்கிறாரு, அப்புறம் அங்கிருந்து தான் அழைத்து கொண்டு வரப்போகிறார். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இணைச்சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இசையா 11:12 நம்ம ஆண்டவருடைய வார்த்தை, யூதாவில் சிதறண்டு போனவர்களை உலகின் நகர நாட்புறத்திலிருந்து அவர் கூட்டி சேர்ப்பார். அப்போ கூட்டி சேர்ப்பாருங்கிற கான்செப்ட், ஆண்டவருடைய வார்த்தை கூட்டி சேர்த்து அதுக்கு பிறகு என்ன செய்வார், வானங்களின் மீது அவர்களோடு அவர் வரப்போகிறார். அப்போ கூட்டி சேர்க்கிற அடையாளம் வந்து பைபிளில் நிறைய இடத்துல இருக்கிறது. மத்தேயு 24:31 பார்க்குறோம், அவர் தம் தூதரை பெரிய எக்காலத்துடன் அனுப்புவார், அவர்கள் உலகின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள். மார்க்கு 13:27 நம்ம பார்க்குறோம், இதே மாதிரி தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு. அப்போது ஆண்டவர் இந்த செயலை செய்ய போகிறாருன்னு பழைய ஏற்பாடும் உறுதி செய்கிறது, புதிய ஏற்பாடும் உறுதி செய்கிறார். அப்போ கூட்டி சேர்க்கிற இந்த காரியம் நடக்கப் போகிறது. அப்போ யார் கூட்டி சேர்க்கப்பட போகிறாங்களோ அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. விடப்படுகிறவர்கள் வேதனைக்குரியவர்கள். அப்போ இந்த விடப்படுகிற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? அப்போ நான் வந்து மோட்சத்துக்கு போவேனா, ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படுவேனா அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக இந்த சிந்தனையை உள்வாங்கி நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் முதல் வாசகம் நமக்கு அதுக்கு ஒரு விடையை காட்டுது, வழி காட்டுது என்ன செய்யணும் அப்படின்னு. முதல் வாசகத்தில் பாருங்கள், கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. பாருங்க, அதுக்கு எதிர்மாற என்ன செய்கிறாங்க? தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோ தான் உலகை ஆளுகிற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். இன்றைக்கி மரத்தையும் பாம்பையும் பள்ளியையும் விலங்குகளையும் இன்றைக்கி தெய்வமாய் வச்சு கொண்டாடுகிற அந்த மனநிலையோடு இருக்கிற அந்த நிலையைத்தான் கடவுள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அப்போ ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, முதல் வரியிலேயே அவர் சொல்லிட்டார், கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள். இப்போ கடவுளை அறிந்து கொள். இப்போ நம்ம பக்கம் செய்கிறது, கடவுள் நம்மை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நாம் கடவுளை அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொண்டால் தான், நான் சொன்னது போல், அறிந்து கொண்டவரைத்தான் கடவுள் என்ன செய்வார், அவர்களை எடுத்துக்கொள்வார். அறிந்து கொள்ளாதவர்களை அவர் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. இப்போ பைபிளில் நம்ம பார்க்குறோம், எபிரேயர் 8:11 சொல்லுது, இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என அடுத்திருப்பவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தரமாட்டார், ஏனெனில் அவர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அப்போ எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டடும். எவர் வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலோடு இருக்கிறாரோ அவர் அறிந்து கொள்வார். இப்போ ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா, 5 பேரில் 3 பேர் நல்லா இருப்பாங்க, 2 பிள்ளைங்க ஒரு தாறுமாறாக வழி நடக்கிறாங்க. அப்போது எல்லாருக்குமே இயேசுங்கிறது யாருன்னு சொல்லப்பட்டாயிற்று, அவங்களுக்கு அது அறிவுறுத்தப்பட்டாயிற்று. இப்போ இயேசுன்னு யாருன்னு தெரியாமல் இல்லை அவர், அந்த 2 பேரும். ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அது வேண்டான்னு சொல்லி தான் வெளியில் போகிறாங்க. இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகிற போது அவர்கள் விடப்படுகிற நிலையில் இருக்கிறாங்க, எடுத்துக்கொள்ளப்படுற நிலையில் இல்லை. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றா எல்லாரும் தூங்குவோம், ஒரு சிலர் ஆண்டவர் விட்டுடுவார், ஒரு சிலர் எடுத்துக்கொண்டு போவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை யார் அறிந்து அன்பு செய்கிறாங்களோ. பைபிளில் பாருங்கள், 1 Kings 28:9 சாலமன் அரசர், இது அரசருக்கு தாவீது அப்பா அறிவுரை சொல்லும்போது சொல்கிறாரு, என் மகனே சாலமன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழுமனதோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். பாருங்கள், கடவுளை அறிந்து எப்படி நீ இருக்கணும், செயல்படணும், முழுமனதோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஊழியம் செய், ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய், நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அரசர் எது உண்மையானதோ, எது நீதியானதோ, எது நேர்மையானதோ அதை தான் தன் பிள்ளைக்கு பயிற்றுவிக்கிறார். சொத்து சுகத்தை பற்றி பேசலை, அவர் நாடுகளை எப்படி பிடிக்கிறதுங்கிற ஐடியா கொடுக்கல, அவர் கடவுளை எப்படி நீ பற்றிக்கொள்வது, உன் தந்தையின் கடவுளை அறிந்து அவருக்கு முழு மனதோட ஆர்வமிக்க உள்ளத்தோட ஊழியம் செய். பாருங்களேன், இன்னைக்கு இந்த கருத்தியெல்லாம் நாம் வச்சுருக்கிறோமா? நம்மக்கிட்ட இருந்தால் தானே நம்ம பிள்ளைகளுக்கு போகும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஊழியம் செய்யணும் சொல்லி கொடுக்குறோமா? நீ போய் படி, நீ போய் பெரிய பெரிய லெவலுக்கு போ, கை நிறைய சம்பாரி. பாருங்கள், நீங்கள் நல்லா படிக்க வைக்கணும். சில தந்தையர்கள் சொல்கிறாங்க, நீ நல்லா படித்து ஒரு மருத்துவராகி காசு குறைவாக வாங்கி, காசு வாங்காமல் ஏழைகளுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி கொடுக்குற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நீ நல்ல ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகி ஏழைகளை போய் சந்தித்து ஏழைகளுக்கு உதவி செய்யின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள். அப்போ இலக்கு நல்ல ஆசீர்வாதமான இலக்கு பாருங்கள், நீ காசு பார்க்காத, ஏழைகளுக்கு உதவி செய் அப்படி சொல்லி கொடுக்குற இலக்கு. ஆனால் ஒரு சில நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நீ நல்லா படித்து நல்ல கை நிறைய சம்பாதிச்சு நல்லா வீடு வாசப்படியோடு நல்லா இருக்கணும், பிள்ளை குட்டியோடு நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் இன்னமும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இது கடவுளுடைய விருப்பத்திற்கு இணங்க இருக்குதா? கடவுளுடைய அந்த திட்டம் ஊழியம் செய்கிற அந்த நிலையில் இருக்கிறதா என்கிறதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். பாருங்கள், நீதிமொழிகள் 2:5 சொல்கிறது, அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்றே உணர்ந்து கொள்வாய், கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். நிறைய இடத்துல அந்த கடவுளை அறியும் அறிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தானியேல் 11:32 கூட, தங்கள் கடவுளை அறிந்திருக்கும் மக்கள் திடம் கொண்டு செயலில் இறங்குவார்கள், அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, உடன்படிக்கையை மீறுகிறவர்களை அவன் பசப்பு மொழிகளால் தன் பக்கம் ஈர்ப்பான், ஆனால் தங்கள் கடவுளை அறிந்திருக்கும் மக்கள் திடம் கொண்டு செயலில் இறங்குவார்கள். அப்போ கடவுளை அறியும் அறிவு, ஒசையா 4:1 கூட ஆண்டவருக்கு வழக்கு ஒன்று உண்டு, நாட்டில் உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை கடவுளை அறியும் அறிவும் இல்லை. பாருங்கள், அப்போது இறைவாக்கினர்கள் விரும்பியது கடவுளை அறியக்கூடிய அறிவு. ஒசையா 6:6 கூட சொல்லக்கூடிய வசனம் ரொம்ப அழுத்தமானது, உண்மையாகவே நான் விரும்புவது வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், இத்தனை இடத்துல இந்த கடவுளை அறியும் அறிவு அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இத்தனையும் நம்ம கேட்டுட்டு நம்ம எனக்கென்னான்னு நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா கடவுள் எப்படி உதவி செய்வார்? அப்போ கடவுளுள் பிள்ளைகள் தாய் தந்தை என்ன செய்யணும்? கடவுளை அறிந்து கொள்கிற அறிவை அவங்க பெற்றுக்கொள்ளணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த கடவுளை யாரென்று அறிந்து அன்பு செய்கிற பிள்ளைகள், இன்றைக்கி நிறைய ஒரு குடும்பத்தினர் வராங்க, வந்து சொல்கிறாங்க தன்னுடைய பிள்ளை வந்து நல்லா இருந்தது, சின்ன வயசில் நல்ல பிள்ளையாக இருந்த ஒரு கேரக்டரை அந்த நபர் நாளடைவில் அவங்க தடம்புரண்டு போகிறாங்க, தடம்புரண்டு போய் தன் பிள்ளைக்காக இந்த பெற்றோர்கள் இங்கே புலம்புகிறாங்க. எல்லாம் நல்லபடியாக தான் நடந்தது, எங்கே பிரச்சனை தெரியல, இங்கே தான் பிரச்சனை. அவங்களுக்கு நம்ம ஆரம்பத்தில் கட்டளைகளை சொல்லி கொடுத்தோம், இது கோயிலுக்கு போகணும்னு, அதுக்கப்புறம் அன்பினால் அந்த கட்டளை நிறைவடையணுங்கிறத சொல்லி கொடுக்காமல் விட்டுட்டோம். கடவுளை நீ தேடணுங்கிறத பாருங்கள், சாலமனுக்கு தாவீது சொல்லி கொடுக்குறார், அதே போல் நம்ம சொல்லி கொடுக்கல. அதனால் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, நம்ம சொல்லி கொடுத்த பணம் காசை தேட போயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கடவுளை அறியும் அறிவை இழந்துடுறாங்க. அப்போ கடவுளை அறியக்கூடிய அறிவு இழந்துட்டோம்னா மற்ற எல்லாமே அவங்களுக்கு வீணாய் போகிறது. அதனால தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அன்பு பிள்ளைகள், கடவுளை அறியும் அறிவோடு நம்ம கடந்து செல்லணும். கடவுளை அறிந்து அன்பு செய்தல், சும்மா ஏதோ கடமைக்கு போய் நீங்கள் நிறைய பேர் நம்ம யோசித்து பார்க்கணும், நான் கோயிலுக்கு போகிறேனே உண்மையாகவே கடவுள் அன்பினால் போகிறனா இல்லை கட்டாயத்தினால் போகிறனா? நீங்கள் கட்டாயத்தினால போனீங்கன்னா கூட கடவுள் என்ன செய்வார், உங்களை தொட முடியாதபடி, உங்களை அவர் வந்து மீட்க முடியாதபடி அவர் கஷ்டப்படுவார். நிறைய பேர் இயேசுவோட பின்தொடர்ந்தாங்க, எல்லாரும் இயேசுவினுடைய இரக்கத்தை பெறலையே. அப்போ யார் கடவுளிடத்திலிருந்து விரும்பினாங்களோ, அதை விரும்புகிறதை வெளிப்படுத்தினாங்களோ தகுதியான விதத்தில் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இயேசு வாழ்ந்தப்போ நிறைய பேர் கண்ணு தெரியாமல் இருந்தாங்க, பார்வையற்றோராய். ஆனால் ஒருத்தன் தாவீதின் மகனேன்னு கத்துனான் பாருங்க, பர்த்தமேயு குருடன், அவருக்கு கடவுள் என்ன செய்கிறார், பார்வையெடுத்து அவருக்கு மாண்பை கொடுத்து மகத்துவத்தை கொடுத்து அனுப்பி விடுறாரு. அப்போ ஏன் அவர் ஆண்டவர் அவருக்கு முன் அவர் தகுதியான விதத்தில் ஆண்டவர்கிட்ட தன்னை படைத்தார், நம்பிக்கையோடு கத்தி கடவுளை தன் பக்கம் இழுத்தார். இன்னைக்கு கடவுளை அறிந்து முழு மனதோடு முழு ஆர்வத்தோடு அவருக்கு ஊழியம் செய்து அவரை நம்ம பக்கம் இழுக்கிற போது தான் அவர் என்ன செய்கிறாரு, நம்ம பார்க்குறாரு. அப்போ நம்மளை அறிந்து கொள்கிறாரு, யார் இந்த பிள்ளை, அவருக்கு எல்லாருமே தெரியும், கடவுளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இருந்தாலும் இந்த பிள்ளை செய்கிறது எனக்கு மனசுக்கு உகந்ததாக இருக்கிறது. காயின் ஆபேலை பாருங்கள், ஆபேலுடைய காணிக்கை எனக்கு மனதுக்கு உகந்ததாக இருந்தது ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் நேர்மையாக காணிக்கையை கொடுத்தான், அப்போ கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி பார்க்கிற கடவுள் நம்மை அறிந்து கொள்கிறார். எப்போ அறிந்து கொள்வார், யார் ஒருத்தர் முழு இதயத்தோட முழு உள்ளத்தோட கடவுளை அறிந்து அன்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் என்ன செய்கிறார், தன்னுடைய பேரிறக்கத்தினால அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த அருமையான நாளில் உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடவுளை அறிந்து தான் நீங்கள் அன்பு செய்கிறீங்களா? அப்படிப்பட்ட பிள்ளையாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்வார், ஆண்டவரால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். கடவுள் யாருன்னே தெரியாமல் சும்மா எல்லாம் சொன்னாங்க, நான் போகிறேன் கோயிலுக்கு போகிறேன், நான் வீட்டில் படம்லாம் ஒட்டி வச்சுருக்கேன், இந்த தெய்வம் யாருன்னே தெரியாது, இயேசு என்ன பண்ணினார் தெரியாது அப்படின்னு ஆண்டவரை அறியலை, தந்தை அறியலை, மகனை அறியலை, தூயாவி அறியலை, ஆனால் அந்த தெய்வத்தினுடைய படங்களை மட்டும் வச்சுருக்குறோம். எல்லோரும் சொன்னாங்க வீட்டில் வந்து இறைவார்த்தையை ஒட்டி வைன்னு, வீடு பூரா இறைவார்த்தை ஒட்டியிருக்கோம். அப்படியெல்லாம் செய்தாலும் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஆண்டவரை உண்மையாக அறிந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளை மாறணும். யோசித்து பாருங்க, இந்த திருப்பலி உங்களுக்கு உதவி செய்யட்டும், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.
கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே.
உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உறவில் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இப்பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உமை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தூராய் உமை போற்றுகின்றனர். எனவே வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது:
தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்பி இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள்:
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழுக்கிறோம். முது திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தபடி நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முத துறவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத துறவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென், ஆமென்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் என் மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்கி நமக்கு மீட்பளிக்கிறவர். இதோ இவரே நம்மை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதத்திற்குள் அழைத்து செல்ல இருக்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுருவத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆமென்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளை அவர் பக்கமாய் எடுத்துக்கொள்ளப் போகிறார். வேதம் சொல்லியிருக்கிறது வெளிப்படையாக, இருவர் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர், ஒருவர் விட்டுவிடப்படுவர். இந்த விட்டுவிடக்கூடிய நிலை என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான கடினமான நிலையாக இருக்க போகிறது. நாம் இப்போ நம்முடைய வீடுகளிலே பிள்ளைகளை விட்டுவிடாமல் தாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளை நம்ம வெறுமையாய் தாங்கக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே அவர்கள் கடந்து செல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் அவர்களாக ஆண்டவரை தேடி அறிந்து கொள்கிற ஆற்றலை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு நம்ம உணவை போட்டால் பன்றிகளும் வளர்வதைப் போல பிள்ளைகளும் வளர்வார்கள். ஆனால் அது ஆண்டவருக்கு உகந்ததல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஒளியை ஊட்டி நீ செல்லும் இடமெல்லாம் அவர் உன்னை தூதர்களை வைத்து உன்னை பாதுகாப்பார் என்கிற அந்த அதிசயமான உண்மையை உள்ளத்திலே வைத்து சிந்திக்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இது இந்த பாடலில் நம்பிக்கைக்குரியவரை ஆண்டவரே நானும் மாற எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடும்.
நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே.
ஆண்டவர் உன் துன்ப நேரத்திலே உனக்கு உடன் இருப்பார். உன் துயர நேரத்திலே உன்னை அவர் பாதுகாப்பார். உன்னுடைய வழிமாறி போன நிலைகளிலெல்லாம் உன்னை வழிநடத்துகிற ஆயனாய் இருப்பார். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடு. ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார்.
சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டே வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் உம் வார்த்தை தானே வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் உம் வார்த்தை தானே பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே.
ஆமாண்டவரே நம்பிக்கைக்குரிய பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளாய் உம்மால் உயர்த்தப்படுவார்கள். அவர்கள் வளப்புறம் இதோமுக்கு சாட்சியாய் நிற்பார்கள். நீர் அவர்களுக்கு சான்று பகர்வீர். ஆண்டவரே நானும் அந்த இடத்தை பெற்று உமக்கு சாட்சியாய் நின்று உம்முடைய நாவிலிருந்து எழக்கூடிய அந்த சான்றை கேட்டு மகிழ எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே.
உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால் உள்ளமெல்லாம் மகிழுதையா வசனம் நம்புவதா பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன், உம் சமூகம் நம்புகிறேன், உம் வசனம் நம்பிக்கைக்குரியவரே.
ஆம், எங்கள் அன்பின் பரமபிதாவே, நம்பிக்கைக்குரியவர் நீர் ஒருவர் மட்டுமே. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உம்மை நோக்கி ஓடி வந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வமே, இதோ நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறை, நாங்கள் செயல்படக்கூடிய செயல்பாட்டு முறை எல்லாம் உமக்கு மகிமை சேர்க்கக்கூடிய அபிஷேகமாக மாறட்டும். ஆண்டவரே, உம்மை தேடி அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு தாருமப்பா. பரிசுத்த இறக்கத்தினாலே எங்களை மூடும் ஆண்டவரே. நீர் ஒருவர் மட்டுமே உன்னதர், நீர் ஒருவர் மட்டுமே உண்மையானவர், நீர் ஒருவர் மட்டுமே அந்த உண்மையை நோக்கி வழிநடத்த வல்லவருமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்து செயல்பட்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு சான்று பகர எங்களையும் நீர் பெயர் சொல்லி அழைத்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிற நாங்கள் அதோடு நின்று விடாது ஆண்டவரே, உண்மையாகவே அந்த வழியில் நடந்து உமக்கு மாண்பும் மகிமையும் கொடுத்து உம்மை இந்த உலகமானது மாண்புறச் செய்ய ஆண்டவரே, இது சாட்சியை பார்க்கிற பிள்ளைகள் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவலோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்த தேவரீர் எங்களையும் உம்முடைய சாட்சிய பயணத்தில் இணைத்து ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக ஆசீர்வாதத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் துயாவியார் நம்ம ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக.
ஆமே.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை. உம் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உம் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும். வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன்.
அப்படி அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், 1 யோவான் 3:24 என்ன எழுதியிருக்குது வாசிங்க பார்ப்போம். யோவான் முதல் திருமுகம் 3:24.
கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்
கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்
அவரோடு இணைந்திருக்கிறார்
அவரோடு இணைந்திருக்கிறார்
கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார்
கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார்
கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை
கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை
அவர் நமக்கு அருளிய
அவர் நமக்கு அருளிய
தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம்
தூய ஆவியாரால் அறிந்து கொள்கிறோம் பிரைஸ் தி லார்ட் அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த செயல்பாடு நம்ம பேச்சு நம்ம பார்வை எல்லாவற்றையும் நமக்கு உணரச் செய்வது தூய ஆவியானவர் பிரைஸ் தி
லார்ட்
அதனால தான் தூய ஆவியானவரை கூப்பிடுங்க செபிப்போம் தூய ஆவியானவர்கிட்ட மன்றாடுங்கன்னு நம்ம இந்த இடங்களில் அதிகமான அழுத்தம் நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் தூய ஆவிக்கு இதுக்காக தான் தூய ஆவியானவர் தான் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிறாரு அப்போ இந்த தூய ஆவியானவர் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் குழப்பவாதிகளாக மாறிடுவோம் எங்கே குழப்பம் செய்வோம் நமக்கே தெரியாது எங்கே ஆசீர்வாதத்தின் தலங்கள்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம போய் குழப்பத்தை உண்டு பண்ணுவோம் வீடு அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் கணவர் அவர் வேலையை பார்ப்பார் மனைவி அவங்க வேலையை பார்ப்பாங்க பிள்ளைகள் அவங்க வேலையை செய்துட்டு இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே யா இருக்கிற யாரோ ஒருத்தர் கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் என்ன செய்வாங்க சலனப்பட்டு உள்ளே வந்து குழப்ப ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட என்ன இல்லைன்னா தூய ஆவியால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அவங்க கடவுளோடு இணைந்திருக்கலை அதனால தான் நம்ம சொல்கிறோம் கடவுளோடு இணைந்திருப்பவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறார் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்பது கட்டளை அயலாரை அன்பு செய்ய வேண்டும் என்பது கட்டளை நம்ம கட்டளையை கடந்து அன்பில் நிற்கணும் ஆனால் அன்புக்குள்ளே போக முடியல அட்லீஸ்ட் கட்டளையாவது நின்றுடு கட்டளையிலேயே நிற்காமல் நீங்கள் கீழே நிற்கிறீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா நீங்கள் பாவத்தில் நிற்கிறீங்க நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கலைன்னு அர்த்தம் ப்ரைஸ் அல்லேலூயா
அல்லேலூயா
உனக்கு அடுத்திருப்பவர் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நீ அன்பு செய்யணும்னு ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா ரைசலோ உன் அருகில் இருக்கிறவங்க 100% அவங்க பர்ஃபெக்டாக கரெக்டாக அவங்க வேலைகளெல்லாம் செய்துட்டுருக்குறாங்க அவங்கக்கிட்ட குறையே கிடையாது அப்படின்னா மட்டும் நீ அன்பு செய் இல்லைன்னா நீ அவங்களை அன்பு செய்ய தேவையில்லை அப்படின்னு கடவுள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அயலாரை அன்பு செய்யன்னு தான் சொல்லிட்டாரு அயலார் வந்து அவங்க இயலாமையில் ஏதாவது செய்வாங்க காயப்படுத்துவாங்க நீ என்ன செய்யாத உடனே அவங்க கொடுக்குற கசப்பை நீயும் கொடுத்து கசப்புக்கு கசப்பை கொடுத்துடாத நீ கசப்புக்கு நன்மை கொடு ப்ரைஸ் தி லார்ட்
ப்ரைஸ் தி லார்ட்
இதை சொல்லும் போது ஒரு சில பேர் வேற எங்கேயோ திரும்பிக்கிறீங்க
அட போய அவன் கசப்பை கொடுப்பானா நம்ம இனிப்பை கொடுக்கணுமா
ப்ரைஸ் தி லார்ட்
ப்ரைஸ் தி லார்ட்
பாருங்க முக்கியமான பாயிண்ட் சொல்லும் போது தான் நமக்கு மனசெல்லாம் எங்கே போகுது
எல்லாம் தெரியாதா
இங்கே தான் நமக்குரிய பிரச்சனையே இருக்குது நம்ம பாயிண்ட்லேருந்து விலகி இருக்கிறோங்கிறதுக்கு இதுதான் பாயிண்ட்டு அறிவியல் படிச்சிருக்கிறவங்க ப்ராக்டிக்கல்லாம் செய்வீங்க இல்லையா என்ன அறிவியல் நான் படிக்கலை படித்தவங்களாம் இருப்பீங்கள்ல சயின்ஸ் குரூப்பெல்லாம் படிச்சிங்களா அப்போ இந்த இதெல்லாம் அளவெல்லாம் செஞ்சு உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் செய்ய சொல்லுவாங்கள்ல அப்போ அதை டெரிவேஷன்லாம் எழுதி கரெக்டாக வரணும் இல்லையா அது எக்ஸாக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மார்க்கு ரைட்டாக பண்ணியிருக்கிற பிள்ளையோடைய அளவும் உங்கள் அளவும் கரெக்டாக இருந்ததுன்னா தான் ரெண்டு பேருக்கும் ஒரே மார்க் போடுவாங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கீங்கன்னா உனக்கு என்ன செய்வாங்க
போய் தொலையுதுப்பா அப்படின்னு 5 மார்க்கை குறைச்சிட்டு போடுவாங்க நீ பக்கத்துலேயே வராமல் தூரமாக நின்னா
இன்றைக்கி நம்ம சரியான பாயிண்ட்டில் நிற்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறார் அதனால் நாம் நினச்சிக்கிறோம் நம்ம சரியாக தான் நிற்கிறோம் நம்மளை யாருமே மாற்ற முடியாது தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது ஆண்டவரே நான் நல்லா இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவனே ஆண்டவர் சொல்லி கொடுத்துருவார் எல்லாம் நல்லா தான் நடக்குது பெண்ணை அங்கே என்ன குறையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கள ஆண்டவர் கூட காப்பாற்ற முடியாது ப்ரைஸலோ
ப்ரைஸலோ
ஆண்டவர் அதான் அழகாக சொல்கிறாரு அன்பு செய்கிறவங்களுக்கே நீ அன்பு செய்துட்டு இருந்தா அதனால் என்ன பிரயோஜனம் இவன் அன்பு செய்ய முடியாது நீ அன்பு செய் ப்ரைஸ் தி
லார்ட்
ஹல்லேலூயா
ஹல்லேலூயா
அப்போ காயங்கள் வரும் நீங்கள் எப்படிப்பட்ட அன்பை கொடுக்கும்போது உங்களுக்கு காயங்கள் வரும் உங்களுக்கு வேதனைகள் வரும் நம்ம அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு பரிசு. ஒரு சிலரை அன்பு செய்கிறோம். இப்போ எங்க என்னுடைய பணித்தளத்திலிருந்து நான் சொல்கிறேனே, பணித்தளத்தில் நாங்கள் ஆண்களையும் அன்பு செய்யணும், பெண்களையும் அன்பு செய்யணும். நான் ஒரு ஆண், ஒரு ஆணை அன்பு செஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும். வெளிநாட்டில் அப்படியே வேற. நம்ம ஆண்கள் மேலே அதிகமாக அன்பு காட்டுறோன்னா அதை ஒரு மாதிரி பேசுவாங்க. அங்கே வந்து விஷயம் மாறியிருக்கு. நம்ம நாடு இன்னும் விஷயம் மாறலை, நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம பெண்கள் மீது அன்பு காட்டுறோம், அவங்க மீது இரக்கத்தை வைக்கிறோன்னா உடனே 10 கண்கள் பார்க்கும். ஏன்னா 5 மணிக்கு வந்தவனுக்கும் அதே கூலி, காலையில் 5 மணிக்கு வந்தவனுக்கும் அதே கூலி, 7-9 மணிக்கு வந்தவனுக்கும் அதே கூலி, மத்தியானம் வந்தவனுக்கும் அதே கூலி, சாயந்தரம் 5 மணிக்கு வந்தவனுக்கும் அதே கூலி. நம்ம என்ன சொல்கிறோம், இது நியாயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அதை நியாயம்னு சொல்கிறார். இப்போ இந்த நீதியின்படி தான் நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையுமே. இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா, இவளுக்கு ஏன் சாமியார் வந்து இடம் கொடுக்குறாரு? அப்போ என்ன நடக்குது சாமியாருக்கும் அவளுக்கும் இடையே? அடுத்த சிந்தனை அதுதான். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, அப்போ இரக்கம் காட்டுறதுல நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? அவமானம், பழிப்புரை. ஆண்டவர் யாரு சொல்றதையும் கேட்கல, அம்மா கிட்ட கூட கன்சல்ட் பண்ணலை, மாதா மாட்டா கூட அம்மா நான் இதை சொல்லலான்னு இருக்கிறேம்மா, சிலுவையில் ஏறணுன்னையும் நான் இதெல்லாம் பேசலான் இருக்கிறேன் அப்படின்னு கன்சல்ட் பண்ணாரா? நோ, ஆன் தந்தைகிட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பார். ஏறணுன்னு சொன்னார். என்ன சொன்னார்? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னார். கைத்தட்டி கடலுக்கு நன்றி செலுத்து. பாருங்க, செய்த காரியம் எவ்வளவு கேவலமானது, கொடூரமானது. பார்த்தாரு, காரி துப்புனாங்க மூஞ்சில, தலையில கிரீடத்தை வச்சாங்க, இது சிலுவைய முள்முடிய தோல்ல சிலுவையை வச்சாங்க, எட்டி உதைச்சாங்க, சிலுவையில் அறையும் அறையும்னு காது கேட்கும்படியா கத்துனாங்க. இவன் பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதோ இந்த பெத்தது போகுது பாருன்னு அம்மாவை திட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிட்டு இயேசு போய் சிலுவையில் ஏறி நின்று, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு சொன்னாரே. இன்னைக்கு நாம் யாருக்கு சீடர்கள்? இவருக்கு சீடர்களா? கீழிருந்து ஈட்டியால் குத்துனுக்கு நிற்கிறானே அவனுடைய சீடர்களா? Praise the Lord. Confirm yourself. உங்களை உறுதி செய்யுங்க. முதல்ல நீ இயேசுவின் சீடனா இருக்கணும்னா நீ என்ன ஆண்டவர் செய்தாலும் அதைத்தான் செய்யணும். நீ அடுத்தவங்க என்னைய காயப்படுத்திடுவாங்கன்னு நீ போய் பொந்துக்குள்ள பூந்தினா நீ பாம்பு. யுவர் ஸ்னேக். நீ விவேகமா இருக்கிற, ஆனா நீ விஷத்தோட இருக்கிற. ஆண்டவர் உன்னை அருவறுப்பார். தயவு செய்து யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் 2 கைம்பெண்களை காட்டுறாரு. கடவுள் அன்பு, பிறர் அன்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. கடவுள் அன்புல வந்து நம்ம நிக்கிறோம், வெரி குட், டிக் போட்டுக்கிறோம். அயலார் அன்புல எப்படி இருக்கிறோம்? ஓகேனா டிக் போடுங்க, இல்லைன்னா மாத்திக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த அடையாளங்கள் வழியா நமக்கு சொல்லி கொடுக்கிறார், கடவுள் அன்புல இணைந்திருங்க. நீ கடவுளோடு கட்டளைகளை கடைபிடித்து இணைந்திருப்பது போல பாருங்க. யோவான் 15:4 ஆண்டவர் இதை உறுதி செய்கிறார், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்க. அப்ப நான் உங்களோடு இணைந்திருப்பது போலன்னா நம்மளெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லி இணைஞ்சிருக்கிறாரா? இன்னைக்கு உட்காந்து பேப்பர் எடுத்து நம்ம பாவத்தை பிறந்ததுலேருந்து எழுதணும்னா பேப்பர் பத்தாது. காலேஜில் எல்லாம் போய் நம்ம பரிட்சை எழுத போனோம்னா ஒரு கட்டு சீட்டு கொடுப்பாங்க, அதில் ஒரு 4-5 சீட்டு கொத்த